ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நாம் அவருக்கு முழுவதுமாக நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிகூறுங்கள். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதன் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருக்கு பயந்து நடப்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வசனம், பிரசங்கியின் புஸ்தகம் 12:13 வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12:13
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இங்கே பார்க்கும் பொழுது பிரசங்கி பல காரியங்களை இந்த 12 உள்ள இந்த சிறிய புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் சொல்லிக்கொண்டு வருகிறதான காரியத்தில் மிக முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் மாயை. மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறவைகள் எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போகிறார். பல விஷயங்களை, இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் மாயையாயிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர். கடைசியில் காரியத்தின் கடைத்தொகை, இதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், இதான் காரியத்தின் கடைசி கடைத்தொகை, இதுதான் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாய் நான் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இத்தனை காரியங்களை, இந்த 12 இவ்வளவு காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறவர். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாய் சுருக்கமாய், ரத்தன சுருக்கமாய் சொல்றேன். காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இவ்வளவு காரியம் சொன்னாலும் நான் சுருக்கமாய் ஒரே வரியில சொல்லணும்னா, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு முடிக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்னவென்றால் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவ பயம் என்பதை கர்த்தர் வேதத்தில் ஏராளமான இடத்தில் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு இது எப்படி பேசுறது உண்மையிலே தடுமாற்றமாயிருந்தது. ஏராளமான காரியங்கள் இதில் இருக்கிறது, ஏராளமான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதை பேசிக்கொண்டு போனா எப்படி சொல்லுகிறேன், ஒரு 10 மணி நேரம் ஆகியும் பேசினாதான் அதை ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணி பேச முடியும். அவ்வளவு சப்ஜெக்ட் அதில் இருக்கிறது. தேவ பயம் என்று எடுத்துக்கொண்டால் அவ்வளவு விஷயம் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாத்தையும் சுருக்கி ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நான் சுருக்கமாய் ஹிண்டா சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நேராக நான் சொல்ல போகிறேன். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் நமக்கு தன்னை நெருக்கமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரை துதிக்கிறோம், சோதனிக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதுனாலே அவரை சாதாரணமாய் நினைத்துவிடக் கூடாது. ஒரு பக்கத்தில் அவர் தன்னை ஒரு நண்பரை போல நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் உங்களை என் சிநேகிதர் என்கிறேன். யோவான் 15:15 அப்படி பார்க்கும் பொழுது அவர் சிநேகிதர் சொல்லிட்டதுனால ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சாதனம் இருந்துட முடியாது. தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமேன். மார்க் 3:31-33 வசனங்களில் பார்க்கும் பொழுது என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார். அப்பர் அவர் எனக்கு சகோதரனை போல சகோதரி போல இருக்கிறார் என்று சொல்லி அவரை சாதாரண மச்சிப்பா நினைச்சிடக்கூடாது. தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் கர்த்தரிடத்தில் நெருங்கி போனாலும் அவருக்கு முன்பாக ஒரு பயம் என்பது கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. கண்டிப்பா அந்த தேவ பயம் இருக்க வேண்டும். வேதத்தில் நீங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் ஏன் பயப்படணுன்றதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
ஏன் தேவனுக்கு பயப்படணும்? அடுத்த வசனம் சொல்லி இந்த புத்தகம் அப்படியே முடியுது. ஏன் தேவனுக்கு பயப்படணும்? ரீசன் என்ன? ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு நாள் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஒவ்வொன்றும் தேவ சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்படும். எதையுமே மறைக்கவோ ஒழிக்கவோ தப்புவிக்கவோ இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா கிரியைகளும் வெளியரங்கமானாலும் அந்தரங்கமான காரியமானாலும் நியாயத்தில் கொண்டு வரப்படும். அதனால தேவ சமூகத்தில் எல்லாரும் பயப்படணும். இது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டுமா? புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தில் இந்த நியாய தீர்ப்புன்னு சொன்ன உடனே இது பழைய ஏற்பாடு சாதனை நினைச்சு கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, 2 கொரிந்தியர் 5:10 வாசித்து பாருங்கள். கர்த்தர் பவுலின் மூலமாக சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கலாம்.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு
நாம் எல்லாரும்
கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை காணாலும் சரி தீமை காணாலும் சரி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் வந்து காணப்படணும். அத்தனை பேரும் ஒரு நாள் அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக வந்து நின்றே ஆக வேண்டும். யாராயிருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வந்து தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நின்றாக வேண்டும். அப்போ அதை நினைக்கும் பொழுது நமக்குள் ஒரு தேவ பயம் இன்றைக்கு கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். எந்த காரியமானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப அதற்கு கண்டிப்பாக தேவ பயம் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வேதத்தில் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 2:11 வாசிங்க. நம்முடைய ஆராதனையில் என்ன இருக்குது பாருங்க. சங்கீதம் 2:11 வாசிப்போம்.
பயத்துடனே
கர்த்தரை சேவியுங்கள்.
நடுக்கத்துடனே
களி கூறுங்கள். அவரை சேவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றார், பயத்தோடு சேவிங்க. அவரிடத்தில் வந்து துதித்து மகிமைப்படுத்தி களி கூறுகிறவரிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஒரு பக்கத்திலே விடுதலையோடு துதிக்கலாம் சோத்திரம் பண்ணலாம், ஆனால் கர்த்தரை குறித்து ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். தேவ பயம் கண்டிப்பா இருக்கணும்ன்றார். தேவ சமூகத்தில் சொல்ற கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கும் விசேஷமாய் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை பற்றிய பயம் இருக்கணும். 66 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:2 சொல்லுகிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்கிறார். மற்றவனை நான் பார்க்க மாட்டேன், அப்படிப்பட்டவனையே நான் நோக்கி பார்க்கிறேங்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஆராதனை நேரத்தில் இருந்தாலும் சரி பயத்துடனே சேவிக்க வேண்டும், நடுக்கத்தோடு களி கூற வேண்டும். வசனத்தை கேட்கும் பொழுதாக இருந்தாலும் சரி நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். தேவ சமூகத்தில் வந்திருக்கும் பொழுதும் எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம ஆராதனை நேரத்திலோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எப்பொழுதும் ஒரு போதும் ஒரு தேவ பிள்ளை அசால்ட்டா இருக்கவே கூடாது. கர்த்தரை பற்றிய ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தை பிடித்திருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் முக்கியம். அதுதான் கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு மகிமையா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அது ஒரு மகிமையா இருக்கும். அப்ப தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ரட்சித்த நாளிலே நமக்குள் அந்த பயத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்மை ரட்சித்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நடுக்கத்தோடு களி கூறுகிற ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா நாட்கள் போக போக கர்த்தரோடு நெருங்கி பழக பழக சில நேரத்தில் என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவர் தானே என்று சொல்லி பல நேரத்தில் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிற ஒரு சுபாவம் வந்து விடுகிறது. நான் சொல்றேன், ஒரு போது அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, நம்ம ஆண்டவர் தானே, அவர் என்ன செய்ய போறார், என்ன ஒரு பாவரிக்க பண்ண முடிஞ்சு போச்சு. இல்லை, பாவரிக்க பண்ண முடிஞ்சு போச்சு அல்ல, தேவ சமூகத்தில் பயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் செம்மையானவர்களாய் நாம் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:14 வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லுகிறார், எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். எப்பொழுதும், அப்போ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கர்த்தருடைய ராஜ்ய போய் சேர வரைக்கும் எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தான் பாக்கியவான். எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக அந்த பயந்திருக்கிற மனுஷனை தேவன் பாக்கியவான் என்று சொல்லி அழைக்கிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்லுகிறேன், அந்த தேவ பயம், இந்த செய்தி கர்த்தர் எனக்கு கடந்த திங்கட்கிழமை முதற்கொண்டு என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அந்த காரியத்தை திரும்ப 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 பேசிக்கொண்டிருந்தார். தேவ சமூகத்தில் அவரை குறித்து ஒரு பயத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், இழந்துவிடக் கூடாது. தேவ சமூகத்தில் அந்த பயத்தை இழந்து போனால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி நமக்கு உண்டாக்கிடும். வாசிங்க, அது மட்டும் வாசிங்க. முக்கியமான வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:19 வாசிக்கலாம். நிதானமா வாசிப்போம். எரேமியா 2:19 வாசிக்கலாம்.
உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும்,
நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும்,
என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும்,
கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள்
என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர்
சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை நான் திருப்ப வாசிக்கிற கவனிங்க. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்பதை உணர்ந்து கொள். பொல்லாப்பை உண்டு பண்ணும், கசப்பான அனுபவத்தை கொண்டு வருகிறார். தேவ பயத்தை விட்டுவிட்டால், கர்த்தரை விட்டு விலகுகிறதும் தேவ பயத்தை விடுகிறதுமான நிலைமை என்ன, அதோடைய ரிசல்ட் என்னன்னா பொல்லாப்பு வருங்கிறார், கசப்பான அனுபவங்கள் வரும். இதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்லுகிறேன், அந்த தேவ பயம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நம்மை சந்தோஷமாய் வைக்கும். இல்லாவிட்டால் பொல்லாங்கான காரியங்கள் சம்பவிக்கும் என்று வேதம் திட்டமாய் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. கசப்பான அனுபவங்கள் நமக்கு வரும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகள் தேவ பயத்தினால் நிறைந்து காணப்பட வேண்டும். அதிகமாய் தேவ பயம் நமக்குள் இருக்கணும். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு 3 மனுஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சிம்பிளா வேதத்திலே தேவ பயத்தை உடையவர்களான ஒரு 3 மனுஷர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே அந்த தேவ பயத்தின் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இந்த தேவ பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பெற்றுக்கொள்வது, எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். முதலாவது வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:12 வாசிக்கலாம். 22:12
அப்பொழுது அவர்
பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே
அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல்
எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால்
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
இங்கே ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே சாட்சி பெறுகிறான், நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு நீ ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஏன் இந்த சாட்சி இந்த ஆபிரகாமுக்கு வந்தது? கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமோடு கூட பேசினார், உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து அங்கே நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை தகன பலியாக செலுத்தினர். அப்படி சொன்னவுடனே ஆபிரகாம் அந்த காரியத்தை குறித்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்கவில்லை. அந்த 22:3 சொல்லுகிறது, அதிகாலையிலேயே படிப்போதே 3 வாசிக்கலாம்.
ஆபிரகாம்
அதிகாலையில் எழுந்து
தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரனாகிய ஈசாக்கையும் கூட்டிக்கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு
தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இப்ப சொன்னார். கர்த்தர் சொன்ன உடனே அவன் தாமதிக்கவில்லை. அடுத்த நாள்லயே அதிகாலையிலே எழுந்து புறப்பட்டானான். கொஞ்சம் வெயிட் பண்ண கூட இல்லை. அவன் மனைவியிடத்தில் டிஸ்கஸ் பண்ணல. கர்த்தர் சொன்னார், உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்க பலி கொடு. சொன்ன மாத்திரத்தில் அவன் திட்டம் பண்ணா, எல்லாத்தையும் ரெடி பண்ணா, அடுத்த நாள் விடிய காலையில கிளம்பிட்டான் பலி செலுத்துறதுக்கு. பலி செலுத்த போகிறான். போகிற வழியில் அவனுடைய மகன் கேட்கிற, அப்பா தகன பலிக்கான விறகு இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, ஆடு எங்கப்பா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரே வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அழைத்து கொண்டு போகிறான், பலிபீடத்தை கட்டுகிறான், கட்டைகளை அடுக்குகிறான், மகனை தூக்கி அதன் மேல் கிடத்துகிறான், கத்தியை ஓங்குகிறான். அப்பதான் கர்த்தருடைய தூதரானவர் சொல்றார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனடியாய் கீழ்ப்படிவதுதான் அவருக்கு பயப்படுறதுக்கு அடையாளம். அதான் சிம்டம். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் 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 சொல்றதுல பெருசு கிடையாது. வேதத்தில் பார்க்கும் பொழுது பிசாசும் அவருக்கு பயந்து நடுங்குகிறதுன்னு போட்டிருக்கு. பிசாசு கூட தேவனுக்கு பயந்து நடுங்குது. அப்போ பிசாசு கூட தேவனுக்கு பயந்து நடுங்கிறதுனால அது பரலோகம் வந்துருமா? இல்லை, அது பயப்படும் நடுங்கும். ஏன் தெரியுமா? தனக்கு நியாய தீர்ப்பு வரப்போது நினைச்சு பயந்து நடுங்குமே தவிர வேற ஒண்ணுக்கு அது பயந்து நடுங்காது. அப்ப பிசாசு பயந்து நடுங்குகிறதற்கு காரணம், அது பயந்து நியாய தீர்ப்புக்கு நடுங்குகிறது. ஆனா அது நடுங்கினால் நடுங்கிட்டே தான் இருக்குமே தவிர அது கீழ்படியாது. புரியுதா? அது கீழ்படிச்சு மனம் திரும்புறதுக்கு காரியமே இல்லை, அது எல்லாத்தையும் இழந்து போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நமக்கும் அந்த பயத்துக்கும், பிசாசு நடுங்குற நடுக்கத்திற்கும் நமக்கு நடுங்குற வர நடுக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு கீழ்ப்படிதல் வராது, நமக்கு கீழ்ப்படிதல் வரணும். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், உன் நேசகுமாரன் ஏக சுதனா இருக்கிற ஈசாக்கை கொடுனாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கினான், என் வசனத்திற்கு நடுங்குகிறான், நடுங்குறான். ஐயோ, கர்த்தர் சொல்லிட்டாரு, இதை குறித்து நான் யோசிக்க கூடாது, என் மனைவியிடத்துல பேசினா ஒருவேளை அவ தடை பண்ணுவா, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, இதை குறித்து நான் எந்த சிந்தனையும் பண்ணக்கூடாது, கர்த்தர் சொன்னார், நான் செய்தே ஆக வேண்டும், கால தாமதம் பண்ணாமல் உடனே செய்ய வேண்டும் என்று அதிகாலையிலே புறப்பட்டார். இதுல என்ன காரியம் கேட்டீங்கன்னா, சிலருக்கு கர்த்தர் சொல்றதை கீழ்ப்படிவோம், ஆனா அவர் ஒண்ணு ஒரு நாளைக்கு சொல்லியிருப்பார், கீழ்படி இன்னொரு நாள் கீழ்படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். கர்த்தர் இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு தான் செய்யணும். புரியுதுங்களா? உடனடி கீழ்ப்படிதல் தேவை தேவ சமூகத்தில். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம ஒரு நாள் செய்வோம், இல்லை, அதுக்கு பேர் கீழ்ப்படியாமை. தாமதமாய் கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படியாமைக்கு சமானம். இன்னைக்கு சொன்னால் இன்னைக்கே கீழ்ப்படியணும், நாளைக்கு சொன்ன நாளைக்கு கீழ்ப்படியணும், கால தாமதம் பண்ணக்கூடாது. ஆபிரகாம் கால தாமதம் பண்ணல, கர்த்தர் சொன்னார். அதுக்கு பிறகு அவன் போராடிட்டு இருக்கல, கர்த்தரிடத்துல பேரம் பேசிக் கொண்டிருக்கல, ஆண்டவரு இன்னும் ஒரு வாரம் பையனை வீட்டில் வச்சுக்கிற ஆண்டவரு, இன்னும் ஒரு மாசம் பிள்ளை வீட்டில் வச்சுக்கிற ஆண்டவரு, அப்புறம் நான் கண்டிப்பா பலி செலுத்துறேன். பேரம் பேசல, யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அவன் நினைச்சிருக்கலாம், கர்த்தரை கேட்டுக்கலாம், ஆண்டவரு என்னுடைய பிள்ளை ஆண்டவர் இன்னும் ஒரு வாரம் நான் வீட்டில் வச்சுக்கிற ஆசைக்காக, ஆண்டவர் இன்னும் ஒரு மாசம் நான் வளர்த்துக்கிறேன், ஒரு வருஷம் வச்சுட்டு அப்புறம் கண்டிப்பா ஒரு வருஷம் கழிச்சு நான் பலி செலுத்திடுறேன். ஒரு பேரம் பேசல அவன். கர்த்தர் சொன்ன உடனே நேர தூக்கி கிளம்பிட்டான். மகனை அடைத்துக் கொண்டு விறகை கூட்டி எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான். தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலின் அடையாளம் என்ன? உடனடி கீழ்ப்படிதல். ஆமென். உடனடி கீழ்ப்படிதல். என்ன சொன்னாலும் சரி, இதை விட பெருசா ஒரு கர்த்தர் நமக்கு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, உன் சொந்த பிள்ளையை நீ வெட்டி கொள்ளுங்கிறாரு, கொண்டு பலிபீடத்தில் வைங்கிறார். இதை விட பெருசா அவன் நமக்கு சொல்லிட்டாரு? இதை விட பெருசா யாருக்காவது கீழ்ப்படி சொல்லிட்டாரா? யோசிச்சு பாருங்க, இதை விட பெரிய காரியத்தை யாருக்காவது கர்த்தர் கீழ்ப்படி சொல்லியிருக்கிறாரா? நமக்கு கண்டிப்பா கிடையாது. இதை விட மோசமான ஒரு பயங்கரமான காரியத்தை நமக்கு யாருக்குமே சொல்லல. சிம்பிளா தான் சொல்றாரு, ஈஸியான விஷயம் தான் சொல்றாரு. அப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை சொன்னப்பட்டதற்கே அவன் சிம்பிளா கீழ்ப்படிச்சிட்டான். அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் எவ்வளவு தூரம் பயபக்தியோடு இருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் நடுக்கத்தோடு கூட இருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் தேவ சமூகத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்திற்கு உடனடியாக கீழ்ப்படுகிறது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக இந்த கீழ்ப்படுதலை காண்பிக்க வேண்டும். கர்த்தர் இப்படி செய்த இவன் இப்படி கீழ்ப்படிந்ததுனாலே கர்த்தர் அவனை விசேஷமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவன் கீழ்ப்படிந்ததை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, 16வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்
நான்
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
திருப்பி சொல்ற நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்
உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க பாருங்க, கர்த்தர் அவனுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவருக்கு பயந்து கீழ்ப்படிதல் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்குங்க, பயந்து கீழ்ப்படிதல் சொல்லும்பொழுது நமக்கு ஐயோ பயந்து கீழ்ப்படிதமா, உடனே கீழ்ப்படிதமா, அது கசப்பா இருக்கும். உண்மையிலே சொல்றது கசப்பு கிடையாது, அதுதான் ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் இப்படி செஞ்ச உடனே பாருங்க, அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே தொடர்ந்து உடனே கர்த்தர் அவனோட பேச ஆரம்பிக்கிறார். அவனுடைய கீழ்ப்படிதலை, அவனுடைய பயத்தை பார்த்த மாத்திரத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க இப்படி பேசுற என்ன சொல்ற, முதலாவது 16வது வசனத்திலே உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன். 17வது வசனத்தில் கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அப்ப கண்டிப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு, சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர் சொல்றதை கீழ்ப்படுகிறவர்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டு, புரியுதுல? கண்டிப்பா, இதுல சான்ஸே கிடையாது, தப்பிச்சு போறதுக்கு தவறுகிறதற்கு சான்ஸே கிடையாது, கண்டிப்பா கிடைக்கும், சந்தேகமே இல்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனாலதான் அதை உறுதிப்படுத்துறார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பென்றார். அடுத்தது பாருங்க, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார், ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறார், இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் பெருக பண்ணுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக பண்ணுகிறார். சகல விதத்தில் நீங்க எல்லார் ஜாவீங்க, உங்களுடைய வாழ்க்கை விசாலமடையும், உங்கள் எல்லைகள் விரிவடையும், நீங்கள் இருக்கிறதை பார்க்கல இன்னும் அதிகமாய் பெருகுவீர்கள், ஆசீர்வாதங்கள் கூடிக்கொண்டு போகும். அப்ப ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றாரு. ரெண்டாவது, உங்களுக்கு நிச்சயமா நீங்க இன்க்ரீஸ் ஆவீங்க, இன்னும் அதிகமாய் பெருகுவீர்கள், உங்கள் எல்லைகளை விரிவாக்குவேன். மூணாவது காரியத்தை பார்க்கும் பொழுது 17வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம்,
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணல்களைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
மூன்றாவது, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். மூணாவது காரியம், இதெல்லாம் பயந்து கீழ்ப்படுகிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். கடைசியை பார்க்கும் பொழுது உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பென்றார். அப்ப உன் மூலமாய் நான் உனக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதத்தை, உன் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் கடந்து போக செய்வேன். இருக்கிற உங்கள் ஒரு வாழ்க்கை அது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும். ஆமேன். நான் சொல்றேன், நமக்கு மட்டுமே ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது, அது சுயநலமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தில் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமேன். நமக்காக மட்டுமே வாழ்ந்து, நமக்காக மட்டுமே சம்பாரிச்சு, நமக்காக மட்டுமே இருந்துட்டு போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக நம்மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும், மற்றவங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறணும். அப்ப இத்தனை ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். இதுக்கெல்லாம் ஒரே ரீசன், அவன் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்தான். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிச்ச நபர்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், பின்பு உங்களுக்கு அடுத்தபடியாக எப்படி என்பதை பின்னால பார்க்கலாம். அடுத்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவோம். அங்கே கீழ்ப்படிந்த இரண்டு பெண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய
சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய
எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி
எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி
நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு
நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு
மருத்துவம் செய்யும் போது
மருத்துவம் செய்யும் பொழுது
அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில்
அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில்
பார்த்து
பார்த்து
ஆண் பிள்ளையானால்
ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள்
பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான்
பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ
தேவனுக்கு
பயந்ததினால்
எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல்
எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல்
ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள்
ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து
நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவிக்கதாகும் என்றார்கள்
இது நிமித்தம்
தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்
முதலாவது இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் தொடர்ந்து படிப்போம்
ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள்
மருத்துவச்சிகள்
தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம்
போதும் இங்கே பார்க்கும் பொழுது எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்த்த உடனே பார்வோனுக்கு பயமாயிடுச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர்கள் பெருகிக் கொண்டு போகிறார்களே இவர்கள் இப்படியே வளரவிட்டால் நாளைக்கு நமக்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யம் யுத்தத்துக்கு வரும்பொழுது இவர்கள் எதிராளிகளோடு சேர்ந்து கொண்டால் நமக்கு ஆபத்தாயிடும் ஆகினாலே இவர்களை முழுவதும் ஒடுக்க வேண்டும் இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணான் அப்போ அவர்களை அழிக்கிறதற்கு உடனே பார்க்கலாம் அந்த நாட்களில் இருந்த மருத்துவச்சிகளை ரெண்டு பேரை கூப்பிட்டு பேசலாம் இவங்க ரெண்டு பேரும் கைனகாலஜிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் இவங்களை கூப்பிட்டு பேசலாம் பிறக்கிற குழந்தைகள் ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கன்ட்டான் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளை கொன்று போடுங்கள் ஆனால் இந்த மருத்துவச்சிகள் ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் அந்த காரியத்தை செய்யலை கொல்லலை ஆண் பிள்ளைகளை கொல்லலை அப்படியே விட்டாங்க அப்ப தேவனாகிய கர்த்தர் அதை கவனித்து ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கர்த்தர் அவர்களுக்கு தயை செய்தார் நன்மையான காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார் இரண்டாவது கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை தழைக்கும்படி செய்தார் இந்த மருத்துவச்சியினுடைய காரியம் என்ன தேவனுக்கு பயந்திருந்தார்கள் ராஜாவின் கட்டளை சொல்லுகிறது ஆண் பிள்ளையானால் கொன்று போடு ஆனால் இந்த மருத்துவச்சிகள் ராஜாவின் வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அதான் முக்கியம் ராஜாவின் வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்தா ராஜாவுக்கு செவி கொடுக்கிறியா எனக்கு செவி கொடுக்கிறியா அதை தான் கர்த்தர் பார்த்தார் பார்த்த உடனே கர்த்தர் அந்த காரியத்தை கவனித்து கனம் பண்ணி முதல்ல அவர்களுக்கு பர்சனலா கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார் தயவு செய்தார் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் முதல்ல ஆசீர்வதிச்சார் அதோடு கர்த்தர் விட்டாரா விடல அவர்கள் குடும்பத்தையே கர்த்தர் தழைக்க பண்ணார் அல்லேலூயா எவ்வளவு பெரிய காரியம் இன்னைக்கு கவனியுங்கள் ரெண்டு வார்த்தைகள் என்னைக்குமே நமக்கு முன்னால் நிற்கும் ஒன்று கர்த்தருடைய வார்த்தை இன்னொன்று பார்வோனுடைய வார்த்தை அங்க சொன்னது அந்த ராஜா யாரு பார்வோன் ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது அடுத்த பக்கத்தில் பார்வோனுடைய வார்த்தை அதுக்கு எதிர்மாறா சொல்லுது ரெண்டு வார்த்தை என்னைக்குமே ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கும் பார்வோன் யார் அவன் பிசாசுக்கு அடையாளமானவன் பிசாசுக்கு அவன் ஒரு முன்னுதாரணமானவன் அவனுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சாசலாக பிசாசின் சுபாவம் அவன் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படும் நூற்றுக்கு நூறு அவன் பிசாசுக்கு அப்படியே டைரக்டா ஒப்பனையானவன் இந்த பார்வோன் அப்படிப்பட்டவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பிள்ளைகளை கொண்டு போடுங்கள் ஆண் பிள்ளைகளை கொண்டு போடுங்கள் இன்னைக்கு சொல்ற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நேராக எப்பவுமே சொல்ற ரெண்டு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில் பார்வோனுடைய சத்தம் ஒரு காதுக்கு வரும் இன்னொரு காதுக்கு கர்த்தருடைய சத்தம் வரும் எதுக்கு செவி கொடுக்கிறோம் என்பதுதான் நம்ம கையில் இருக்குது இதுவும் ஓயாம பேசிட்டு இருக்கும் பார்வோன் ஓயாம பேசிட்டு தான் இருப்பான் இதை செய். அவன் சொல்றதை செய்யாம இருக்கிறது தான் தேவ பயம். ஆமென். அவன் சொல்றான் இதை செய், அவளை பத்தி இப்படி பேசு, அவளை பத்தி இதை செய், அவளுக்கு விரோதமா இப்படி பண்ணு, இதை செய் அதை செய், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பான். இப்படி சிந்தி, அப்படி செயல்படு, அந்த காரியத்தை செய், ஏதாவது ஒன்றை பார்வோம், நான் ஸ்டாப் அவங்களுக்கு சொல்லிட்டே தான் இருப்பான். அவன் சொல்லுகிற அதே காரியத்திற்கு எதிராக தேவனுடைய வார்த்தை இருக்கும். செய்யாத, வேண்டாம், நல்லதல்ல, அது உனக்கு அழிவை உண்டு பண்ணும், அது ஆபத்தானது, அது எனக்கு பிரியமானதல்ல, அது உனக்கு ஆசீர்வாத குறைச்சலை உண்டு பண்ணும், வேண்டாம். ரெண்டு சத்தத்தில் எந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம் என்பதுதான் நம்முடைய தேவ பயத்தை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சத்தத்தை பார்வன் பேசுறதை நிறுத்த முடியாது. யாருமே பார்வன் சத்தத்துக்கு காதை அடைச்சிக்கவே முடியாது. அது வந்துட்டு தான் இருக்கும். நான் ஸ்டாப் அவன் சத்தத்தை கொடுத்துட்டு தான் இருப்பான். நீங்க படுத்திருந்தாலும் சத்தம் கொடுப்பான், விழிச்சிருந்தாலும் சத்தம் கொடுப்பான், தூங்கினா கூட கனவுல சத்தம் கொடுப்பான். ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பான். அவன் தன்னுடைய காரியத்தை உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இதை செய், அதை செய், இதை செய், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் ஸ்டாப்பா பார்வோன்களோட பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் ஒன்று சொல்றேன், அவன் செய்யற எதையுமே, அவன் சொல்ற எதையுமே நீங்க செய்யக்கூடாது. ஆமேன். அதுதான் தேவ பயத்துக்கு அடையாளம். இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அவன் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே, அதுக்கு பிறகு அவர் அபிஷேகத்தை பெற்றார். பின்பு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு 40 நாட்கள் வனாந்திரத்தில் இருந்தார். அந்த 40 நாட்கள் பிசாசு ஏராளமான சோதனைகளை செஞ்சிருக்கும். ஆனா 3 சோதனை மட்டும் நமக்கு உதாரணத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது சோதனை, இந்த கல்லுகளை அப்பமாக்கும். ஏன் அவரால் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். கல்லுகளை அப்பமாக்குவது அவருக்கு முடியும். ஏன்னா அவர் செஞ்ச முதல் அற்புதமே ஒன்றை இன்னொன்றா மாத்தினது தான். அவருடைய ஃபர்ஸ்ட் அற்புதமே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினா, ஒன்னு இன்னொன்னா மாத்தினதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அற்புதமே. அந்த அற்புதத்தை ஏன் கல்ல அப்பமா மாத்திருக்க கூடாது? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்த முடிஞ்ச அவருக்கு கல்ல அப்பமா மாத்த முடியும். ஒன்னு இன்னொன்னு மாத்துறது அவருக்கு முடியாத காரியம் கிடையாது, மாத்த முடியும். அப்ப கர்த்தர் அதை செய்ய முடியும், ஆனா முடியாதுனர் இல்லையா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பானர். அப்ப அவரால் செய்ய முடியும், ஆனா ஏன் அவர் செய்யல? பிசாசு இவன் சொல்றதை நம்ம என்ன செய்யறது? அது அவருடைய காரியம். இவன் சொல்றதை நம்ம என்ன செய்யறது? இவன் சொல்றதெல்லாம் செஞ்சு நான் ஏன் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மேலிருந்து தாழ குதியும் தேவத்தூதர்கள் வந்து சுமந்து கொண்டு போவார்கள். ஏன் செய்ய மாட்டாங்களா? முடியும். அவர் பிசாசு சொல்லி அவரை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது இந்த நேரத்தில் மட்டும்தான் நினைக்காதீங்க. அவருடைய ஊழியத்தின் பாதையில முழுவதிலும் பிசாசு அப்படிதான் செஞ்சுட்டு இருந்துச்சு. வேத பாரகர் பரிசெயர் மூலமா வந்துச்சு, வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டுச்சு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. ஏன் காட்ட முடியாது அவருக்கு? செய்ய முடியும். நினைச்சிருந்த வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்ட அவருக்கு முடியும் சொன்னாரு. அதெல்லாம் செய்ய முடியாது. யோனாவின் அடையாளத்தை தவிர வேற ஒன்று ஒரு அடையாளத்தை நான் உனக்கு செய்யறது காண்பிக்கிறது இல்ல. யோனான் 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷக்குமாரன் 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அதுதான் அடையாளம் போன்ட்டார். செய்ய நினைச்சிருந்தா செஞ்சு காட்டியிருப்பார். வானத்தில் ஒரு அடையாளத்தை காமிச்சிருக்கலாம், சூரியனை திருப்பி இருக்கலாம். யோசுவா மூலமாகவே சூரியன் நின்னுச்சு, இவர் மூலமா நின்றுக்க முடியாதா? எதை வேணா செஞ்சிருக்கலாம் அவரால் இல்ல. ஏதாவது ஒரு அற்புதத்தை வானத்தில் காமிச்சிருக்கலாம் அவர். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் செய்யல. ஏன்னா அந்த வந்தது அந்த வேத பாரகர் பேசல, அவங்களுக்கு உள்ளது பிசாசு பேசிட்டு இருக்கு இந்த காரியத்தை. அப்ப பிசாசு பார்வோன் எதை சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், அதுக்கு பேர் தான் தேவ பயம். ஆமென். அவன் எதை சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், அவன் சொல்ற எதுக்குமே நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் தேவ பயம். அப்ப இதுக்கு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ரெண்டு. ஒன்று, பர்சனலா கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார், கிருபை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது, உங்கள் குடும்பம் செழிக்கும். ஆமென். உங்க குடும்பம் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும். குடும்பத்தில் இது ஒரு ஆசீர்வாதம். இந்த கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். மூணாவது பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மூணாவது ஒரு மனுஷன் கொர்நேலியு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
இத்தாலிய பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான்.
அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கொர்நேலியு ஒரு அருமையான ஒரு மனுஷன். இவன் ஒரு புறஜாதி மனுஷன், கர்த்தரை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை குறித்த ரகசியம், அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் தெய்வம் என்ற ஒருத்தர் இருக்கிறார், அந்த தெய்வத்திற்கு நான் பயப்படணும்னு பயந்துட்டு இருக்கிறான். பாருங்க, கர்த்தரை தெரியாமலே அவன் பயந்துட்டு இருக்கிறான். கர்த்தரை தெரிஞ்ச நிறைய பேர் பயப்படுறது இல்லாம கர்த்தரை தெரியாமலே பயந்துட்டு இருக்கிறான். ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு முன்னால் ரொம்ப பயமா இருக்கும், ஒழுங்கா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். அப்படி ஒரு பயபக்தியோடு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து அநேக தான தர்மங்களை செஞ்சது மட்டுமல்ல, எப்பொழுதும் நல்லா பாருங்க, கர்த்தரை பத்தி தெரியாம இருக்கும் பொழுது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவ பத்தி அவனுக்கு தெரியாது, ஆனாலும் என்ன சொல்லி ஜெபிச்சான்னு தெரியல. ஆண்டவரே இருப்பான், தேவனேன்னு சொல்லியிருப்பான், என்னமோ சொல்லி அவன் எப்போதும் ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு தேவ பயம் இருக்கிறது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அறியாமலேயே ஒரு விதமான பயம் அவனுக்குள் இருக்கிறது. அப்ப கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். இவனுக்கு என்ன நான் வெளிப்படுத்தவே இல்லை, காண்பிக்கவே இல்லை, ஆனாலும் கூட இவன் எனக்கு எவ்வளவு நடுங்கிக் கொண்டிருக்கிறானே, கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்போ அவன் கர்த்தரை அறியாமல் இருந்தாலும் அவனுடைய இருதயத்தின் பயத்தை கர்த்தர் கவனிச்சார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் இருக்கிற தேவ பயத்தை பார்த்தார். அவன் செஞ்சதான தான தர்மங்கள், அவனுடைய ஜபங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டுட்டே இருந்தார். எல்லாத்தையும் கர்த்தர் கவனிச்சிருந்தார். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 3-4 வாசிப்போம்.
பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன்
உன் ஜெபங்களும்
உன் தர்மங்களும்
தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக
அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது.
பாருங்க, இவனுடைய ஜெபமும் சரி, இவனுடைய தான தர்மங்களும் சரி, பரலோகத்துல கணக்கில் போய் எழுதிருச்சு. ஏன்னா இவனுக்குள் காணப்பட்டதான அந்த தேவ பயம், இவனுக்குள் காணப்பட்டதான அந்த ஜெபம், தான தர்மம் எல்லாம் பரலோகத்துக்கு போச்சு. காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த அந்த தேவ பயம் தேவ சமூகத்தில் எண்ணப்பட்டது. இவனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? இவன் வீட்டில் நடந்தது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி காரியம். அப்படி அவன் இருக்கும் பொழுது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு தேவ தூதன் வந்து நிக்கிறான் நேரா. இது பாத்தீங்கன்னா, இது வந்து வேதத்துல ரொம்ப சில இடத்துல மட்டும்தான் நடக்குது. இது தரிசனம் அல்ல. 3 வசனத்தை மறுபடியும் படிக்கலாம்.
பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமான தரிசனம்.
இது வந்து ஆவிக்குரிய தரிசனம் கிடையாது, பிரத்யட்சமான தரிசனம். கண்ணுல பாக்குறான், கண்ணிலேயே தரிசிக்கிறான். தேவோத்தூதன் அப்படியே வந்து நேரம் வந்து இறங்கி நிக்கிறான் டைரக்டா அவன் வீட்டுக்குள்ள. இவனுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்துன்னு யாருன்னு தெரியாது. ஆனா தேவோத்தூதன் நேரம் வந்து நின்று டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அவனோட பேசலாம். உன் தேவ ஜபங்களும் தான தர்மங்களும் பரலோகத்துக்கு வந்துருச்சுப்பா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். பாருங்க, இவனுடைய தான தர்மமும் ஜபமும் பரலோகத்துக்கு போன உடனே கர்த்தர் அங்கிருந்து அட்ரஸ் கொடுத்து அனுப்பிட்டார். தேவத்தோட நான் வீட்டுக்கு போ, என்னுடைய செய்தி அவனுக்கு போய் சொல்லுன்னு அனுப்பிவிட்டார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரியாத மனுஷன், இயேசு கிறிஸ்துவை தெரியாது இருக்கும் பொழுதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இவனுக்கு கிடைத்தது. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமா தரமட்டமா இந்த உலகத்துல போற காரியம் கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் நிறைந்ததுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. புரியுதுங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தேவ பயம் உங்களுக்குள் இருக்கணும். அந்த தேவ பயம் இருந்தால்தான் உங்கள் தனி ஜெப நேரத்தில் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேவ சத்தத்தை நீங்க கேட்க முடியும், அவர் பேசுறதை கேட்க முடியும், அவருடைய நடத்துதலை புரிய முடியும். ஒவ்வொரு காரியமும் திட்டவட்டமாய் உங்களுக்கு இருக்கும். அப்ப இவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் கிடைச்சது, பரலோகத்தின் செய்தி அவனால் கேட்க முடிச்சது. எப்ப தெரியுமா இது முடியும்? கர்த்தருக்கு பயந்தால் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் கர்த்தர் கண்டிப்பாய் கொடுப்பார். அல்லேலூயா. இவன் வீட்டில் தான் பார்க்கும்போது, அதுக்கு பிறகு இதை நான் விவரிக்க ரொம்ப நேரம் இல்லை, உடனே பேதுருவை அடைக்கும்படி பேதுருடைய அட்ரஸ் கொடுக்குறாங்க தேவதூதன் வந்து. யோபா பட்டணத்துக்கு போ, அங்கே சீமோன் என்ற தோல் பதனிடுகிற ஒரு மனுஷன் இருப்பான், அவன் வீட்டில் பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை போய் அழைப்பி. இங்க வந்து இங்கிருந்து இன்னொரு அட்ரஸ் கொடுக்குறாங்க தேவதூதன் வந்து. உடனே அந்த இடத்திற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான், போய் பேதுருவை அழைத்து கொண்டு வராங்க. அங்க போறதுக்குள்ள பேதுருவுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார், நீ புறப்பட்டு போன. எவ்வளவு அழகா கத்துறீங்க, லிங்க் பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப பேதுருவுக்கும் கத்தர் சொல்றார், போ தைரியமா, நீ போ, புறப்பட்டு வரான். திரும்பி வந்த பிறகு பாருங்க, அந்த வீட்டிலே ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவன் அருமையாக தன்னுடைய நண்பர்கள், 24வது வசனத்தை வாசிக்கலாம், 10வது அதிகாரம் 24வது வசனம்.
மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியோ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும்.
பாருங்க அவர் யார் யாரெல்லாம் கூப்பிட்டா பாருங்க, உறவின் முறையார் சொந்தக்காரங்களை கூப்பிட்டான், ரெண்டாவது விசேஷித்த சிநேகிதர் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டான். அப்போ இவன் வீட்டிலே ஒரு கூட்டத்தை நடத்தின, ஒரு காட்டேஜ் மீட்டிங், ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டான். டக்குன்னு கர்த்தர் அந்த கூட்டத்தை நடத்த சொல்றான், உடனே ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி தனக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டு கூப்பிட்டான். அடுத்த பக்கத்துல சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டான், எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டு ஃபுல்லா ஆட்டில் நிறைச்சு வச்சுட்டான். யாருக்குமே கர்த்தர் யாருன்னு தெரியாது. பேதுரு வந்தார், பிரசங்கம் பண்ணார். 44வது வசனத்துல வாசி, இதுதான் வேதத்தில் ஒரே சம்பவம். 44, 45, 46
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும்,
வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும்
பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும்,
அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும்,
தேவனை புகழுகிறதையும்,
தேவனை புகழுகிறதையும்
பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது, பரிசுத்த ஆவியின் வரம்,
பரிசுத்த ஆவியின் வரம்
புறஜாதிகள் மேலும்,
புறஜாதிகள் மேலும்
பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்து,
ஒளிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இந்த சம்பவம் ஒண்ணுதான் பைபிள்ல ஒரே ஒரு சம்பவம், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஜனங்க அபிஷேகம் பெற்றது. அது எங்க நடந்துச்சு? அந்த கொர்நேலி வீட்டில் தான் நடந்துச்சு. அப்போ வேற எந்த இடத்துல இப்படி நடக்கல. வேற இடத்துல பார்க்கும்போது ஜெபிச்சாங்க, அபிஷேகம் கிடைச்சது, காத்திருந்து ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, அபிஷேகம் கிடைச்சவள நடந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சம்பவம் தான் வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவம். பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அங்க கூடி இந்த எல்லாரையும் அபிஷேகம் பண்ணிட்டார், எல்லாரும் நிரப்பப்பட்டார். காரணம் என்ன? கொர்நேலியுக்குள் இருந்த தேவ பயம் தான் இத்தனை காரியங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாய் செய்ய வைத்தது. நான் சொல்றேன், நீங்கள் தேவ பயம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஊழியத்திலே பயன்படுத்துவார். உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஆழமான மேலான அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உதவி செய்வார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடிய மேலான அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்ப அந்த தேவ பயம் தான் இத்தனை காரியம் செஞ்சது. இப்ப இந்த மூணு காரியம் நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். தேவ பயத்திற்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். இப்போ நீங்க நினைக்கலாம், இந்த கர்த்தரை குறித்த அந்த பயம் எப்படி வரும்? நான் சொல்றேன், அதுக்கு வேதத்திலே நான் நினைச்சு பார்க்காத பல விஷயங்களை கர்த்தர் இந்த இடத்திலே வேதத்திலே வைத்திருக்கிறார். நான் இந்த கர்த்தர் எடுத்து கொடுக்கும் பொழுது எனக்கு சில விஷயங்கள் மிகவும் ஆச்சரியம் உள்ளதா இருந்தது. முதலாவது, இப்ப உங்களுக்கு நான்கு காரியங்களை சொல்லப்படுற, தேவ பயத்தை ஒரு தேவ பிள்ளை அடைந்து கொள்வது எப்படி? இதுதான் முக்கிய, இந்த மெசேஜில் ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், தேவ பயத்தை ஒரு தேவ பிள்ளை அடைவது எப்படி. ஃபர்ஸ்ட் வாசிப்போம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்.
இது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ஈசாயின் அடிமரம் என்பது தாவீதை குறிக்கிறது. ஈசாய் என்பவன் ஒரு மனுஷன், அவனுடைய மகன் தாவீது. அடிமரம் என்பது கடைசி மகனாய் இருக்கிற தாவீதை குறிக்கும். அந்த அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி வேரிலிருந்து ஒரு கிளை எழும்புகிறது, அதுதான் தாவீதின் சந்ததியிலிருந்து வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. வாசிப்போம்,
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்
ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும்
ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும்
அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய
அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய
கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இயேசு கிறிஸ்து மேல் தங்கியிருப்பார்.
கர்த்தருக்கு பயப்படுதல்
கர்த்தருக்கு பயப்படுதல்
அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும்.
போதும், அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் இருப்பாராம். அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல், பிதாவுக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஏன் இப்படி சொல்றது தெரியுமா? வாசனை சிலருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கசப்பான அனுபவம் இருக்குது. ஐயோ, இதெல்லாம் சொல்றாரே, இதெல்லாம் செய்யணுமா? ஜபம் பண்ணுங்கிறாரு, வேதத்தை வாசிங்கிறாரு, அதை செய்யுங்கிறாரு, ஊழியம் செய்யுங்கிறாரு, இதை செய்யு கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் எப்படி கீழ்ப்படுகிறது? கசப்பா இருக்குது, கீழ்ப்படுகிறது கடினமா இருக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. வாசனைனா பிளசண்டா இருக்கும் இல்லையா? வாசனை சந்தோஷமா இருக்கும், பிளசண்டா இருக்கும், இனிமையானது. வாசனை என்பது இனிமையான, இன்பமானது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு தேவ பிள்ளைக்கு இன்பமான ஒரு அனுபவமா இருக்க வேண்டும். ஆமென். அது எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் எப்ப தெரியுமா இன்பமான அனுபவமாய் மாறும்? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் நம்ம மேல் இருக்கும் பொழுது. ஆமேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும். பெற்றது போதாது, ஆவியிலே நிறைஞ்சிருக்கணும். அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கும் பொழுது சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா தேவ பயம் உள்ளத்திலே வந்துடும். அது இன்பமா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறது இன்பமா இருக்கும். அது கஷ்டமா இருக்காது, கடினமா இருக்காது, சந்தோஷமா இருக்கும், பிளசண்டா இருக்கும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிவீங்க. இது எங்கிருந்து வருது? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஜீவிக்கிற ஜீவிதத்தை நீங்கள் அடையும் பொழுது. ஃபர்ஸ்ட் காரியம், முதலாவது அபிஷேகத்தில் நிரம்பி ஜீவியுங்கள். ரெண்டாவது காரியம், வாசி உபாகமத்தின் புஸ்தகம். இது ரொம்ப அருமையான காரியம். 17:19-20 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும்
இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதாவது முழு பைபிளையும்
இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக
தன்
தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு
அவன் லேவியராகிய
ஆசாரியரிடத்தில் இருக்கிற
நியாயப்பிரமாண நூலை பார்த்து
தனக்காக ஒரு பிரதியை எழுதி
தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு
தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன்
இப்படி செய்வதினால்
தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே
தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இங்க பாருங்க, இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்த கையில் ஒரு பைபிள் இல்லையா? இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்த கையில் ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் நிமிஷத்துக்கு நிமிஷம், ஈஸியா. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. பைபிள் சொசைட்டியும் கிடையாது, பைபிள் பிரிண்டிங்கும் கிடையாது. லேவியனாகிய ஆசாரியன் ஒரே ஒரு நியாயப்பிரமாண கைப்பிரதியை வைத்திருப்பான். கையில எழுதப்பட்டதான அந்த சுருளை அவன் வைத்திருப்பான். நீங்க என்ன சொல்ற, ரொம்ப அழகா சொல்ற பாருங்க, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளும்படி நீ என்ன செய்யணும்? அந்த லேவியனாக ஆசாரியின் இடத்துக்கு போ, அவனிடத்தில் இருக்கிற அந்த பிரதியை வாங்கி ஒரு பிரதியை நீ எழுதிக்கொள். இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்து ஈஸியா பைபிள் வாங்குறான், அன்னைக்கு அப்படி இல்லை. எழுதணும், ஒரு பைபிள் வேணும்னா நீங்களே எழுதி எடுத்துக்கணும். உனக்கென்று ஒரு தனி பிரதியை எழுதி உனக்குன்னு பர்சனல் பைபிள் இருக்கணுங்கிறாரு. புரியுதா? பர்சனல் பைபிள் இருக்கணும். எத்தனை பேருக்கு பர்சனல் பைபிள் இருக்குது? புரியுதா? பர்சனல் பைபிள் இருக்கணும். வீட்டில் எல்லாமே பர்சனலாக வச்சிருக்கிறோம். ஆளாளுக்கு சாப்பிட்றதுக்கு பர்சனல் தட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா? சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு தட்டு இருக்கு. அஞ்சு பேர் வீட்டில் இருந்தா ரெண்டு தட்டு வச்சுட்டு நீ ரெண்டு பேர் சாப்பிட, அடுத்து ரெண்டு பேர் கழுவிட்டு, அடுத்து ரெண்டு பேர் அப்படியே சாப்பிட்றோம். சொல்லுங்க, முதல்ல நீ ரெண்டு பேர் சாப்பிட, அப்புறம் கழுவிட்டு நான் ரெண்டு பேர் சாப்பிட்றோம். இன்னைக்கு பர்சனலாம் என்னென்னமோ இருக்குது இல்லையா? பர்சனலாம் தோசைக்கல்ல வச்சிருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது வீட்டில். பர்சனல் பைபிள் இருக்கணும், புரியுதா? பர்சனல் பைபிள் நமக்கு இருக்கணும். பர்சனல் நமக்கு தட்டு வச்சிருக்கிறோம், பர்சனல்லாம் இருக்குது. அப்ப பர்சனலா நமக்கு வேத புத்தகம் இருக்கணும். ஆமென். வேத புத்தகம் இருக்கணும், பர்சனலா இருக்கணும். உங்களுக்கென்று ஒரு வேதம். எதுக்கு நீங்க எதை அதிகமா செலவு பண்றீங்களா இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமா செலவு பண்ணுங்க. ஆமேன். எங்கிட்ட இருக்கிறத உண்மையிலேயே சொல்றேன், சொத்துலேயே மிகப்பெரிய சொத்து பைபிள்ஸ் தான். எங்கிட்ட இருக்கிற எல்லா துணி, என்னுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் வேலை போட்டாலும், எங்கிட்ட இருக்கிற எல்லா பைபிளையும் வேலை போட்டாலும், பைபிள் இருக்கிற வேலை இதான் ஜாஸ்தி எங்க வீட்டில். எனக்கு நிச்சயமா தைரியமா சொல்றேன், எங்கிட்ட இருக்கிற எல்லா துணி, அத்தனை சஃபாரியும் வேலை போட்டாலும், ரேட் போட்டாலும், அது கொஞ்சம் தான் வரும். ஆனா எங்கிட்ட இருக்கிற அத்தனை பைபிளையும் ரேட் போட்டால் அது பல ஆயிரங்கள் போகும். அவ்வளவு பைபிள் வச்சிருக்கிறேன், அவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கிறேன், அவ்வளவு டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கிறேன். சில பைபிள் 1000-1500 ரூபாய், அவ்வளவு காசு. ஆனாலும் வேல்யூ ஆனது என்றால் வேத புத்தகத்திற்கு செலவு செய்ய வேண்டும். உண்மையா சொல்ல, தைரியமா சொல்றேன், எங்கிட்ட இருக்கிற மத்த எல்லா ப்ராப்பர்ட்டியை விட வேதத்திற்கு நான் செலவு பண்ணியிருக்கிறதா ஜாஸ்தி. ஒவ்வொரு தெய்வ பணிகளும் சொல்றேன், அதுக்கு கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, அதுக்கு சாதாரணம் இருக்கக்கூடாது. தைரியமா இருக்க, அதுக்கு செலவு பண்ணுங்க. வேத வசனத்தை வாங்குங்க, வாசியுங்க, தியானியுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரிடத்தில் கெட்டி சார் யூஸ் பண்ணு. வேத புத்தகம் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். வீட்டில் ஒவ்வொருத்தரும் பைபிள் வச்சிருக்கணும். வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணுக்கு மேற்பட்ட பைபிள் இருக்கணும். அதுதான் முக்கியம். அன்னைக்கு எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அது எதுக்கு தெரியுமா? அப்படி எழுதி எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுல வரும். ஏன் தெரியுமா? வேத வசனம் தான் தேவனாகிய கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவர் எவ்வளவு பயங்கரமானவர், அவர் செங்கடலை பிளந்தவர் என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. அவர் யோர்தானை பிளந்தவர் என்பது வேதம் நமக்கு காட்டுகிறது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய பலத்த பராக்கிரமசாலி என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப வசனம் நமக்குள் தேவ பயத்தை உண்டு பண்ணும். ஏசாயா சாதனமா இருந்தான், கர்த்தருடைய வார்த்தை, அவர் பரிசுத்தர் துதித்து அவரை காணும் பொழுது அவருக்கு பயம் வந்தது. கர்த்தரை காணும் பொழுது அவருக்கு பயம் வந்தது. வேத வசனம் தான் உங்களுக்கு கர்த்தரை காண்பிக்கிறது. அதுதான் உங்களுக்கு தேவ பயத்தை உண்டு பண்ணும். அப்ப ரெண்டாவது வசனம், அது தேவ பயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மூணாவது, உபாகமத்தின் புஸ்தகத்தில் 14:22-23.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு,
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு
எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு,
எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு
வருஷந்தோறும்,
வருஷந்தோறும்
நீ விதைக்கிற விதைப்பினாலே,
நீ விதைக்கிற விதைப்பினாலே
வயலில் விளையும் எல்லா பலனிலும்,
வயலில் விளையும் எல்லா பலன்களிலும்
தசம பாகத்தை பிரித்து,
தசம பாகத்தை பிரித்து
உன் தேவனாகிய கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தர்
தமது நாமம் விளங்கும்படி,
தமது நாமம் விளங்கும்படி
தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே
உன் தானியத்திலும்
உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும்
தசம பாகத்தையும்
உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும்
அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, எப்பொழுதும் பயந்திருக்கிறதுக்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பழக்கம் உண்டாவதற்கு மூணாவது என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வருமானத்தில் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு தசம பாகத்தை எடுத்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டும்ங்கிறார். அப்பொழுது தேவ பயம் அதனால் வருகிறது. உண்மையில சொல்றது படிச்சு எனக்கு ஆச்சரியமாச்சு. இத்தனை வருஷம் இந்த வார்த்தையை நான் கவனிச்சதே இல்லை. அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு கொடுப்பதின் மூலமாய் தேவ பயம் நமக்கு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுல பழக்கம் உண்டாகுதான். கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி பழகுவதற்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், வேதத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன், தசமமாக பழைய ஏற்பாட்டு சட்டம், புதிய ஏற்பாட்டில் அது சட்டம் அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி செலுத்த கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு உபதேசம். ஆனா இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இதன் மூலமாய் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் பழகி கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி கர்த்தருக்கு உன் விளைச்சல்கள் எல்லாவற்றிலேயும் உன் தசம பாகத்தை செலுத்து என்று கர்த்தர் இந்த இடத்தில் தேவ ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த இடத்தில் உரைக்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது கொடுப்பதினால் எப்படி தேவ பயம் வரும்? உண்மையா வரும். கொடுப்பதினால் தேவ பயம் வருமா? வரும். வாசிங்க ஒன்று நாளாகமும் 29 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக
ஜனங்கள்
சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
கொடுக்கும்போது நாம் என்ன சொல்றோம் பாருங்க, கர்த்தாவே சதா காலங்களிலும் கர்த்தருக்கு தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இரண்டாவது,
கர்த்தாவே
மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும்
ஜெயமும்
மகத்துவமும்
உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம்
உம்முடையவைகள்.
கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும்
இப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யமும்
கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்
உம்முடைய
கரத்திலே சத்துவமும் வல்லமையும்
உண்டு.
எவரையும்
மேன்மைப்படுத்தவும்
பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தேவனே.
நல்ல கவனி, இப்போதும் எங்கள் தேவனே
நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி
உமது
மகிமையுள்ள நாமத்தை
உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம்.
இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்
இப்படி கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம்
என் ஜனங்கள் எம்மாத்திரம்
எல்லாம் உம்மால் உண்டானது
உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம்
என்ன அருமையா சொல்றாங்க. அப்போ சும்மா அப்படி கர்த்தருக்கு கொடுத்தோம் கொடுத்துட்டு போல நல்லா சொல்ற பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கணும்னு வரும்போது கர்த்தரை உண்மையிலேயே மகிமைப்படுத்துறான். மாட்சிமையும் வல்லமையும் மகிமை எல்லாம் உம்முடையது, மகிமைப்படுத்துறான் கர்த்தரை. தேவரீர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீர்தான் கொடுக்கிறீர், இந்த சம்பாத்தியத்தை நீர்தான் கொடுக்கிறீர். கர்த்தரை கனம் பண்றான். அவன் அசால்ட்டா சாதாரணம் என்னோட கொடுத்துட்டு போல, இதை கொடுத்தவர் நீர், இந்த ஆசீர்வாதத்தை தந்தவர் நீர், அதற்கான கனத்தை மகிமையை கர்த்தருக்கு அவன் செலுத்துகிறான். உபாகம் 8:17-18 சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைவேலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறது என்பதை நினைப்பாயாக. அப்ப நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, கைபலன் அல்ல, கர்த்தருடைய கிருபை. அது என்ன சார், அதைத்தான் மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அப்ப பாருங்க, சாதாரணம் என்னமோ கொடுக்கிறோம், கடமை கொடுக்கல, கடனே அப்படின்னு கொடுக்கல, கடமைன்னு கொடுக்கல, கொடுக்கணுமே வேற வழி இல்லையே கொடுக்கல. தேவனை மகிமைப்படுத்தி உற்சாக இருதயத்தோடு கர்த்தரே ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்ற மகிமை அவருக்கு சொல்லி அவரை உயர்த்தி அதுக்கு பிறகு கர்த்தருக்கு கொடுத்தார். அப்ப இதெல்லாம் நடக்கும்போது ஒரு தேவ பயம் உண்டாகுது. நான் இந்த மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சதுக்கு தேவன் தான் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். அதை நினைக்கும் போது நமக்கு என்ன செய்யுது, தேவ பயம் வருது. அவர் தான் இதை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கிருபை கொடுத்தார் சொல்லி மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு அது பயம் வருது. அப்ப கொடுக்கிறதுக்கும் தேவ பயத்துக்கும் இதான் சம்பந்தம். எப்பவுமே சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் மனதில் சந்தோஷமா இருந்தா கொடுக்க, சந்தோஷம் தான் யாரும் கொடுக்கவே வேண்டாம், அது தேவையே கிடையாது. ஏன்னா அது பரலோகத்துக்கு போகவே போகாது, பரலோகத்தில் கணக்கில் வராது. கொடுக்கும் பொழுது கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொடுங்கள், சபையை அல்ல, போதகரை அல்ல, மனுஷனை அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்பதான் தேவ பயம் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேவனை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு மகிமை செலுத்தி கத்திருக்க கூட. அப்ப நிச்சயமா சொல்றேன், கத்தர் அதன் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள் உருவாகும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். கடைசி அவனை சொல்லி முடிக்கிறேன். 86வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். 86:11
கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும்,
உமது வழியை எனக்கு போதியும்,
நான் உமது சத்தியத்திலே நடப்பேன்,
சத்தியத்திலே நடப்பேன்,
நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி,
நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி
என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்,
என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அழகான ஜபம், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். புரியுதா? என் அழகான காரியம், அழகான ஜபம், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கத்தட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க, உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, உமக்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை மாற்றுங்க. கேட்கணும், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். வாஞ்சையோடு கேட்டால் கண்டிப்பாய் கத்தர் உங்களுக்கு அந்த பயத்தை உங்கள் இருதயத்தில் கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக கடைசி ஒரு பிராமிஸ், வாக்கு தத்தத்தை வாசித்து முடிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:39 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எரேமியா 32:39 வாசிப்போம். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு, பாருங்க கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு, அவருக்கு பயப்படுகிற பயத்திற்கு ஏற்ற ஒரே இருதயத்தை கட்டளையிட்டு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குகிறதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி எனக்கு பயப்படும் பயத்தையும் அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து ஏன் முழு இருதயத்தோடும் ஏன் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அழகான பிராமிஸ் கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ நம்ம மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கர்த்தருக்கு பயப்படுறோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? எனக்கு பயந்திருக்கும் பயத்தையுடைய அந்த இருதயத்தை அவர்களுக்கு நான் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்கிறதுன்னு நான் பின்வாங்கவே மாட்டேங்கிறாரு. அப்ப நன்மை செய்கிறதுலிருந்து நான் நிறுத்தவே மாட்டேங்கிறார், தொடர்ந்து நான் நன்மை செய்வேன். பயப்படுகிற பயத்தை கொடுப்பேன், கொடுத்து தொடர்ந்து நான் நன்மை செய்வேன். நன்மை செய்யறதை நான் விடவே மாட்டேன், நன்மை செய்யறதுல நான் பின்வாங்கவே மாட்டேன். பின்வாங்காமல் இருந்து மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை மகிழ்ச்சியோடு நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதான் நமக்கு வாக்கு பண்றார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உகந்த வாசனையாய் இருக்கட்டும். அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், கடைசி வரைக்கும் ஆசீர்வதிப்பார், சந்தோஷமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுத நிற்கலாம். Glory to Jesus. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பயம் மிக முக்கியமான ஒரு காரியம். காரியத்தின் கடை தொகை அறிவமாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஏன் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்பட வேண்டும்? அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில தேவ பயம் கண்டிப்பா இருக்கணும். அந்த தேவ பயம் உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆபிரகாமுக்கு நிச்சயமாய் நான் ஆசீர்வதிப்பேனார், உன்னை பலுகி பெருக பண்ணுவேனார், அவன் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவேனார், அவன் சந்ததிக்குள் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இரண்டாவது, எபிரேய மருத்துவச்சிகள், அந்த இரண்டு மருத்துவச்சிகளும் தேவனுக்கு பயந்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு தயை செய்தார், நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இரண்டாவது, கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை தழைக்க செய்தார். உங்கள் குடும்பத்தில் ஒரு செழிப்பு உண்டாயிருக்கும். நான் சொல்றேன், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும். கடன் பிரச்சனை ஒண்ணு வராது, கடன் குறைவு பற்றாக்குறை வராது, செழிப்பு இருக்கும். மிகப்பெரிய ஒரு செழிப்பை கர்த்தர் தருவார். மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் அதை செய்தார். கொர்னேலி மூன்றாவது, அவன் கர்த்தருக்கு பயந்த மனுஷன். கர்த்தரை அறியாமலேயே கர்த்தருக்கு பயப்படுறான். கர்த்தர் அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் வீட்டிலே அநேகரை கர்த்தர் கொண்டு வந்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணினார். உங்க வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மேலான அனுபவங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார், உங்களை ஊழியத்தை பயன்படுத்துவார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். நான்கு விதங்களில் அந்த தேவ பயத்தை நமக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பயப்படுகிற பயத்திற்கு நமக்கு வேதத்தை தியானிக்கிற, எழுதி நாம் தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தை தியானித்து அதற்கு தனியாக நமக்கென்று ஒரு பிரதி வைத்து நாம் தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. இரண்டாவது, ஜெபிக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டா இருக்கும்படிக்கு, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதற்கு ஏற்ற ஒரு இருதயத்தை கொடுக்கும்படிக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாய், பரிசு தாவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியானவர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு போதிக்கிறார். அப்பொழுதுதான் அது நமக்கு சுகந்த வாசனையாயிருக்கும். நான்காவது, கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு பழக்கமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நான்கு காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசம் பண்ணுங்கள். நிச்சயமா சொல்றேன், தேவ பயத்தினால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். அதன் மூலமா ஏராளமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏராளமான ஆசீர்வாதம், சொல்லி முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலையும் செழித்திருப்பீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்பா. எப்படி உமக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி தகப்பனே எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்பா. நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள் இருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு பயந்திருக்கும்படி தகப்பனே எங்களுக்கு கற்றுத்தாங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே, நாங்கள் எப்பொழுதும் பயந்திருக்கிற பாக்கியவான்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். சபையார் ஒவ்வொருவரையும் தேவ பயத்தினால் நிறைத்து நீ ஆசீர்வதிப்பதற்காக சோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.